இறைவனின் வார்த்தையே விதையாம். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே, அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 36-43 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும், நெறிக்கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான இறை சிந்தனையினுடைய நேரத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கொரோனாவினுடைய இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களில் எல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மை தேற்றுகிற வார்த்தை, நம்மை ஆண்டவருடைய பக்கமாக இன்னும் அன்பை அதிகப்படுத்துகிற வார்த்தை, இப்படியாக நிறைய வார்த்தையை கேட்டு நிறைய பேர் உங்களுடைய ஆன்மீக தளத்தில் எழுச்சியோடு பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தெய்வமாக அவர் இருந்து அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவார். கடவுள் மகிழ்ச்சி அடைவார். எப்போ விண்ணகம் எப்போ மகிழ்ச்சி அடையும்? ஒரு பாவித்த நிலையை உணர்ந்து திரும்பி வருகிற போது. அதனால் நீங்கள் இந்த நாட்களில் எல்லாருமே ஆண்டவருடைய பக்கமாக நீங்கள் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஒரு சாரார் இன்னும் ஆண்டவரை சாராதவங்களாக இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோதான், இப்போ நாங்கள் இந்த கேசி ட்ரிச்சி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த திருப்பலியை அவங்களோட இணைந்து கொடுக்குறோம். வெளி தேசத்தில் இருக்கிறவங்கள்லாம், வெளி நாடுகளில் இருக்கிற நிறைய பேர் இதை பார்த்து நீங்கள் பயனடைகிறீங்க. ஆனால் உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது பர்சன்டேஜ் அளவில் நான் சொல்கிறேன். பார்க்கவே இல்லை அப்படி சொல்லலை. இந்த திருப்பலியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எங்களுக்கு நிறைய கிடைக்குதுங்க எல்லாம். அதை நான் நிறைய சொல்வேன். எங்களுடைய பக்கம் அங்கெல்லாம் வந்து மொழி தெரியாத இடத்துல ஒரு பூசை கிடைச்சா நல்லா இருக்குமே, ஐயோ தமிழ் பூசை அப்படின்னு நிறைய பேர் தேடி அலைந்து அந்த திருப்பலிக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க. வெளி தேசத்திலேருந்து ஆட்களையெல்லாம் கூப்பிட்டு தியானம் நடத்துகிறீங்க, செலவினங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீங்க, அதெல்லாம் அந்த ஆர்வம். ஆனால் இங்கே தமிழ் தேசத்தில், தமிழகத்திலலாம் பார்த்தோம்னாக்க ஓவர் ஈட்டிங் தான், ஓவர் ஈட்டிங், வாமிட்டிங் நிறைய கிடைக்குது. அதனால் வாமிட் ஆகிட்டுருக்கு. அதனால் நிறைய பேர் அதை பற்றி கண்டுக்கிறதில்ல, ஓ இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இன்றைக்கு அந்த மனநிலையிலெல்லாம் நமக்கு ஒரு மாற்றம் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதை தேடக்கூடிய மனநிலை. வாலிப பிள்ளைகள் இப்போ வந்து பல்வேறு விதமான கொள்கைகளை உள்ளே வாங்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா கொள்கைகளும் உள்ளே திணிக்கப்படுது. முன்னாடியெல்லாம் அந்த கொள்கைகள் வந்து, கருத்தியல்கள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இப்போ ஈஸியாக கிடைக்குது. எப்படி கிடைக்குது? செல்ஃபோனில் கிடைக்குது, டிவியில் கிடைக்குது, எல்லா இடத்துலையுமே ஈஸியாக வந்துடுது. எங்கேயோ ஒருத்தர் சொன்னது இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் நம்மக்கிட்ட கையில் இருக்குது அந்த செய்தி என்னன்னு. அப்போது இன்றைய கால சூழல்களில் அந்த அறிவு நிலை என்பது சிதறி போன ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். எது சரி எது தவறு அப்படிங்கிறதும் அறிய முடியாத நிலை. எல்லாரும் சொல்கிறான், அவர் சொல்கிறது சரியா இவர் சொல்கிறது சரியா. எல்லாருடைய செயலுக்கும் பின்னாடி ஒரு அழுத்தம் இருக்கிறது, ஒரு பேக் தாட் இருக்குது, ஒரு பின்புலம் இருக்கிறது. அவங்க ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்புலம் இருக்குது. அப்போ யார் எல்லாருமே அவங்கவுங்க செய்கிறத சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போது பிள்ளைகள் குழம்பி போகிறாங்க, பிள்ளைகள் குழம்பி போகிறாங்க இது செய்கிறது சரிதான் அப்படின்னு கூட, தவறை கூட அவங்க என்ன செய்ய வேண்டியதுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே போகிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு புரிதலை இன்னும் ஆழமான ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போகணும். ஏன்னா எல்லாவற்றையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால் நன்மை தீமைன்னு ரெண்டு இருக்குது. எல்லாமே இப்போ இன்றைக்கி கலந்து கிடக்குது. கலையும் அதனுடைய விளைச்சலும் இணைந்து கிடக்கிறது போல் தீமையும் நன்மையும் இணைந்து கிடக்குது. அப்போ நமக்கு தெரியணும் இது தீமை இது நன்மை அப்படின்னு. அதான் நம்ம ஒரு உதாரணம், ஒருத்தர்கிட்ட பேசி கொண்டிருந்த போது சொன்னார், ஒரு டிவியில் தான் சொன்னாங்க, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் டாய்ஸ் வாங்கி கொடுக்கும்போது துப்பாக்கி வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை சுட கற்றுக்கிறோம். அது சுட கற்றுக்குச்சுன்னா அந்த சுடுறதுங்கிறது ஒரு பெரிய பாவமாக தெரியாது, அதுக்கு ஒரு பெரிய பயங்கரமாக தெரியாது. அது சுடலாம். இப்போ ஃபாரினில் அப்படி தான் எல்லாம் கேமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுடுற கேம் தான். இதை யார் செய்கிறாங்க, இதை வேணும்னே இன்ஃப்ளிக்ட் பண்ணுறாங்க, உள்ளே அனுப்புகிறாங்க. ஏன்னா குழந்தைகளுடைய மனநிலையெல்லாம் அப்படி மாறணும், ஒருத்தர் கொண்டு கொள்ளணும். வெளிநாட்டில் பாருங்கள், திடீர்னு செய்தி வருது, ஸ்கூலுக்கு பையன் கன் எடுத்துகிட்டு போகிறான். கன் எங்கே இருந்துச்சு, சமூகம் அனுமதிச்சிருக்கிறாங்க, அப்பா அம்மா வாங்கி வச்சுருக்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு இவன் ஸ்கூலுக்கு போகிறான், டப் டப்புன்னு சொல்கிறான். பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குது, திடீர்னு அங்கே துப்பாக்கி சூடு நடக்குது, அங்கே 5 பேர் இறந்துட்டாங்க, 6 பேர் இறந்துட்டாங்க, செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இந்த கலாச்சாரம் எங்கே ஆரம்பிக்குது, இந்த மாதிரி கேம்ஸில் துடுன்னு சுடலாம் அப்படின்னு. சில பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, இந்த பள்ளி பாம்பெல்லாம் இந்த இப்போ ஸ்டடி மெட்டீரியலுக்காக பிளாஸ்டிக்கில் விற்கிறாங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியலை நம்ம பாம்பெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது இது வந்து ரியல் இது ஃபேக் அப்படின்னு. ரியல் பாம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த பிள்ளைங்க போய் அது ஃபேக்கு இது எடுக்கிறது போல் அதை எடுத்துருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி இப்போ அப்பா அம்மா என்ன செய்ய, காசு பணம் இருக்குன்றதை எதை வேணாலும் செய்யக்கூடாது, அறிவோடு செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய அறிவு நிலை வந்து பிதற்றி போய் கிடக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு காலகட்டத்தில் சரியானதை நம்ம செய்யலைன்னா என்ன நடக்கும், சரியானதை செஞ்சால் நமக்கு க்ரெடிட் கிடைக்குது, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, நமக்கு ஒரு ரிசல்ட் வச்சுருக்கிறார். சரியானதை செய்யலைன்னா என்ன நடக்கும், இன்றைக்கி அதை தான் குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். கொஞ்சம் கடினமான செய்தி தான், இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. பாருங்களேன், எப்போவுமே ஆண்டவர் அரவணைப்பார், ஆண்டவர் கையில் தாங்குவார், ஆண்டவர் உன்னை கொஞ்சுவார், எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆண்டவர் இன்னொன்றும் இருக்குதே, இன்னொரு ஆபத்தான விஷயமும் இருக்குது. இன்றைய வாசகத்தினுடைய 2 வரிகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். வசனங்களை 41-42 சொல்லப்பட்டிருக்கிறது. மானிட மகன் என்ன செய்வாராம், வான தூதரை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பாருங்கள், நெறி கெட்ட எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பாங்க. பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இப்போ இந்த 2 வசனத்தை தான் எடுத்துக்கொள்ள போகிறோம். என்னடா அந்த சாமியார் எல்லாம் நல்லா சொல்லிட்டு வந்தார், திடீர்னு வந்து என்னமோ தீச்சூளை அங்கலாய்ப்பு இதெல்லாம் எடுத்து பேசுகிறாரே அப்படின்னு நீங்கள் பயந்துடக்கூடாது. இந்த அறிவையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் இட்ஸ் ரியாக்ஷன். அப்போ இந்த செயலை நம்ம செய்யும் போது இதனால் என்ன இருக்குது, இன்றைக்கி நிறைய பேர் குறிப்பாக வாலிப பிள்ளைகள், வாட் இஸ் தேர், கடவுள் அப்படி வந்து கண்ணை நோண்டிடுவாரா, கடவுள் அப்படி நோண்டுறதா இருந்தால் அவனுக்கு நோண்டியிருக்க வேண்டியதானே, இவனுக்கு கையை உடச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், மனிதர்களை பார்த்து ஏமாந்து போகிறோம். கடவுள் பொறுமையோடு இருக்கிறார், அதனால் அந்த பொறுமையை நம்ம தவறாக கணக்கிட்டுறக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான காரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹெல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டுருவோம். ஹெல் அப்படின்னா தமிழில் நரகம் அப்படின்னு, மோட்சம் நரகம், நல்லது செய்தால் மோட்சம், மோட்சத்துக்குள்ளே எல்லாம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நரகத்தை பற்றி நம்ம யோசிக்கணுமா இல்லையா, எல்லோரும் பார்ப்பாங்க பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அடப்படுபா விப்பையில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நரகத்துக்கு வந்துட்டான். எங்கள் பிரதர் பார்க்குறாரு, ஜெஃப்ரி பிரதர் பார்க்குறாரு, நரகத்துக்கு நம்மளாம் உயரமாக இருக்கோம், நம்மளாம் நரகத்துக்கு போக மாட்டோம், உயரமாக இருக்கிற குள்ளமாக இருக்கிற சாமியாராக இருக்கிற நீ வந்து சாமானியனாக இருக்கிற எல்லாருக்கும் நரகம் உண்டு, அதனால் நம்ம ஒழுங்காக இல்லைன்னா நரகம்தான். அதான் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, எது சொன்னாலும் பயமாக இருக்குது, ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஒரு பங்கில் ஒருத்தர் போயிட்டு இருந்தாராம், நரகத்துக்கு தீர்ப்பாகி போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருந்தப்போ அவர் கூட வந்தவர் சொன்னாராம், என்னங்க அண்ணே கோயிலில் நீங்கள் மணியெல்லாம் அடிச்சிங்களே அண்ணே, இப்படி நரகத்துக்கு போறீங்க? ஏண்டா நீ என்ன சொல்கிற, பின்னாடி பாடுறா, நம்ம ஓசியார் வந்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னா, உபதேசியார் வராரு சாக்ரிஸ்டியன். சாக்ரிஸ்டியன், அண்ணே என்னண்ணே கோயிலில் பூசையெல்லாம் எடுத்து வச்சு எத்தனை பூசை நீ பார்த்துருப்ப, நீயே வரியண்ணே? பின்னாடி பங்கு சாமியார் வராரா அப்படின்னா, பங்கு சாமியார்கிட்ட போய், பாதர் உருகி உருகி பூசை வச்சிங்களே பாதர், இப்படி பிசப்படுறாரு பாரு பின்னாடி அப்படின்னு. எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, சாமியார் சிஸ்டர்லாம் உடனே உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும், சாமியார் சிஸ்டர்லாம் உடனே இப்படி சொன்னோம்னாக்க, ஐயோ ஃபாதர் என்னமா பேசுகிறாரு அப்படின்னு, எங்களை சொன்னால் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சாமியார் சிஸ்டர் ஃபாதருங்களுக்கே பிஷப்புங்களுக்கே நரகம் இருக்குன்னா நம்ம எவ்வளோ தூரம் இருக்கணும் இல்லையா? அதனால் எங்களை பார்த்துக்கிட்டு நீ நரகத்துக்கு போயிடாத, அந்த ஃபாதரே இப்படி பண்ணுறாரு நம்ம பண்ணுறதில்லை. சில பேர் சொல்லுவாங்க கோயிலுக்கு போகிறதில்ல, ஏன்பா போகிறதில்ல, என்ன சாமியார்லாம் ஒழுங்கா, நீ என்னைய பார்த்து நீ நரகத்துக்கு போகிற, நீ ஆண்டவரை பாரு, ஆண்டவருடைய வார்த்தையை பார், அதுதான் நம்ம ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஏன் அவங்கள பார்க்குற, அவங்க போதிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க, போதனை செய்கிறாங்க, நீ ஆண்டவருடைய வார்த்தையை பாரு, அதை நீ அப்ளை பண்ணு. ஒரு நண்பர் வந்து சொன்னார், அவன் பாருங்கள் இப்படி பண்ணி திருடி கொள்ளையடிச்சு பாருங்கள் இப்படி வாழ்ந்துட்டுருக்கிறான், இவன் பாருங்கள் என்னென்ன மாதிரி கெட்ட கெட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணுறான் அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன், இந்தவா நில், அவன் அவனுக்கு வேணுங்கிறத பண்ணுறான், அவனுக்கு ஒரு இச்சைக்குரிய ஒரு திருப்தி வேணும் அதெல்லாம் செய்கிறான், இவனுக்கு பணம் வேணும் இவன் என்னென்னமோ பிஸ்னஸ் பண்ணுறான், உனக்கு இப்போ யார் வேணும்னு கேட்டேன், இவன் பின்னாடியே போய் நரகத்தில் துப்புக்கடின்னு உழுவ போறியா, இல்லை இவன் பின்னாடி போய் தீச்சுளையில் குதிக்க போறியா, இல்லை ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்கி மோட்சத்துக்கு போறியா, விச் இஸ் யுவர் டார்கெட்? இன்றைக்கி நம்மக்கிட்ட தான் அந்த டார்கெட்டை ஆண்டவர் கொடுக்குறார். அதனால தான் இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் டிசிஷன் இஸ் யுவர்ஸ். உன் தாய் தந்தை கூட உன் டிசிஷனுக்குள்ளே உள்ளே வர முடியாது. அதனால தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்க டிசைட் பண்ணணும், அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், லீட் தம். பாருங்கள் அந்த ஒரு அழகான பிக்சர் வரும், சின்ன குட்டி பிள்ளைங்க போயிட்டு இருப்பாங்க, பின்னாடி ரெண்டு ஏஞ்சல் காவல் தூதர்கள் வருவாங்க. எங்கேயாவது பார்த்துருக்குமா அந்த படத்தை வரைஞ்சவங்க வந்து காவல் தூதர்கள் பிள்ளைங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்களா? போக மாட்டாங்க, அவங்க பின்னாடி இருந்து தே வில் லீட் தம், லீட் தம் இன் நைஸ் வே. அதே போல் தான் நம்ம இருக்கணும், அவங்கள சரியான வழியில் நம்ம என்ன செய்யணும், வழி நடத்தி போகணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க வாழ பழகிக்கொள்வாங்க. அப்போ நமக்கு தெரியணும். அப்போ இன்றைக்கி டாப்பிக்கை விட்டு நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது. ஹெல் ஹெல் ஹெல், எப்போவும் மோட்சத்தை பண்ணோட ஹெல்லை பற்றியும் யோசிக்கணும். ஹெல்லில் என்ன இருக்கும், சின்ன பிள்ளையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எங்கள் வீட்டிலலாம் சொல்லி பயமுறுத்துனாங்க நம்மளை, பிசாசு நீ ஒவ்வொரு தீங்கு செய்கிற போதும் அது என்ன செய்யும், கறி கொட்டையில் எழுதி வைக்கும். பேனா இல்லை போல இருக்குது, பால் பாயிண்ட் பேன்லாம் கறி கொட்டையில் எழுதி வைக்கும். அப்போ தான் புரியும் பாருங்களேன் பிள்ளைகளுக்கு, கறி கொட்டையில் எழுதுனா பெருசு பெருசாக எழுதும், ஆண்டவர் எழுதுனா தங்கத்தில் எழுதுவார். இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது தங்கம்லாம், 40,000 தொட்டுருச்சான் சவரன். அதனால தான் சொல்கிறோம், இப்போ தங்கத்தெல்லாம் விட்டுட்டு வாங்க, ஆண்டவர் தங்கமாக இருக்கிறாரு நமக்கு. தேவ பிள்ளைகளே, இந்த இரண்டு வசனத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த தீச்சுளை, அழுகை, அங்கலாய்ப்பு, இதெல்லாம் நம்ம ஒரு பொது பெயராக பார்க்குறோம். இந்த நரகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இட்ஸ் அ காமன் வேர்டு. இந்த டெவில் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று பைபிளில் நம்ம பார்ப்போம், அது தமிழில் வந்து எப்படி தமிழாக படுத்தியிருக்காங்கன்னா, அழகை, பேய், தீ ஆவி, இந்த மூன்று வார்த்தைகளை இந்த பொது மொழிபெயர்ப்பில் நம்மளால் பார்க்கலாம். பொது மொழிபெயர்ப்பு, மற்ற இந்த பிசாசு சாத்தான் இதெல்லாம் பழைய வார்த்தை, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்பப்போ. ஆனால் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம், இந்த இந்த டெவில், இந்த அழகைன்னு சொல்கிறது, மற்றும் முடிவில்லாத தண்டனைக்குரிய ஆத்துமாக்கள், முடிவில்லாத தண்டனை, அதுங்களுக்கு முடிவே கிடையாது. சில டேம்டு சோல்ஸ்ன்னு சொல்லுவோம், தே ஆர் டேம்டு ஃபார் தட். அந்த மாதிரி இருக்கிற ஆத்துமாக்களுக்கெல்லாம் ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம், சொஃபிஸ்டிகேட்டட் இடம் இல்லை, அதுங்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேர் தான் நரகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது இன்னொரு வேர்டில் பைபிள் சொல்லுது, அண்டர் வேர்ல்டு, கீழ் உலகம், கீழே வந்து ஒரு உலகம் இருக்குது, அதுதான் இது. பாதாளங்களுக்குள்ளே இயேசு இறங்கி போனார்னா எதுக்கு, பாதாளங்களில் தான் அது இருக்குது அந்த உலகம், அதை அந்த அந்த இடத்துல மீட்டெடுக்கத்தான் அவர் பாதாளத்தில் இறங்கினார். இப்போ நமக்கு வானமும் புரியாது பூமியும் புரியாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம உடனே நோண்டியெல்லாம் பார்க்க முடியாது. கதையெல்லாம் நிறையா கேட்டிருப்பீங்க, நோண்டு நாங்களாம் அங்கே இந்த சத்தம் வந்துச்சான் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நாம் புரிஞ்சு கொள்வது இன்னும் பெட்டராக புரிஞ்சு கொள்ளணும், அதுக்காக வீட்டில் போர் போடாமல் ஐயோ போர் போட்டால் 10 ஆவி வெளியில் வந்தாலும் வந்துடும் அப்படின்னு நீங்கள் தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்கப்படாது. அது தட் இஸ் டிஃப்ரெண்ட், அந்த ஆஸ்பெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அதை விட நம்ம நினைக்கிறத விட ஆழத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம ஆழத்துக்குள்ளே யோசிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க த அண்டர் வேர்ல்டு, இப்போது சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு, ஏதோ சைனாவில் நடந்துக்கிற நீங்கள் எல்லாம் தான் மேனிப்புலேட் பண்ணுறாங்களே இந்த வீடியோவெல்லாம், சரியானதை தப்பாக போடுறாங்க, மாற்றி போட்டுக்கிறாங்க, எதுவுமோ சத்தம் கேட்குது ஊன்னு. அங்கே மக்கள்லாம் போய் பார்க்குறாங்க, என்ன சத்தம்னு தெரியல, அது கேட்குது அப்படிங்கிறாங்க. அது மண்ணுக்குள்ளேருந்து வருது அந்த சத்தம், எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியல. பட் ஐ டோன்ட் நோ த ட்ரூத் ஆஃப் திஸ் மேட்டர், இதனுடைய உண்மைத்தன்மையை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஜஸ்ட் நான் ஷேரிங். பட் இங்கே அந்த கீழ் உலகத்தை குறித்து அண்டர் வேர்ல்டு, பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போகிறோம். பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் நான் அலசி ஆராய முடியாது, ஏன்னா டைம் ரொம்ப குறைவு. அங்கங்கே உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம். உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சுன்னா ஒரு கடிதம் போடுங்க, டீட்டெயில்டாக பேசுவோம். இறந்தவர் நிலை குறித்து, இறந்து போனவங்களுடைய நிலையை குறித்து ஹீப்ரு எழுத்துக்களில் அழுத்தமான அடையாளம் எதுவும் இல்லை. இறந்தவங்க இறந்தவத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு நடக்க போகிறது என்னங்கிறத பற்றி அவங்க பெருசாக யோசிக்கலை. இந்த இறைவாக்கினருக்கு முந்தைய எழுத்துக்களில் நம்ம பார்க்குறோம் இதற்கான ஒரு விளக்கம். ஷியோல் அப்படின்றது பாதாளம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும், அதான் ஷியோல் அப்படின்னு ஆங்கிலத்தில், தமிழில் பாதாளம் இந்த வார்த்தையில் கிடைக்கிறது. இது என்ன சொல்கிறதுனா, இங்கேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு பல இடத்துல இருக்குது, உதாரணம் தோபித்து புத்தகம் 4:19 சொல்லுது, ஆண்டவர் விரும்பினால் மனிதரை பாதாளம் வரை தாழ்த்துகிறார். பாதாளம் வரை தாழ்த்துனா அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு விடையாற முடியாது. நிறைய இடத்துல அந்த உதாரணம் இசையா 38:18, பாதாளம் உம்மை போற்றி பாடாது. பாதாளத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போற்றி ஆண்டவரை பாட முடியாது. சாவு உம்மை புகழ்ந்து ஏற்றாது. சாவுன்னு நம்ம சொல்கிறது வந்து இந்த உடல் மறிக்குது பார்த்திங்களா, அந்த சாவு இல்லை. நிறைய நேரம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், சாவுன்னொன்னையும் ஐயோ நான் சாவும் போதா அந்த சாவை, இல்லை இந்த உடல் மறிக்கிறதுக்கு பேர் அது இறப்பு சாவு, இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் பைபிள் பயன்படுத்துகிற சாவுங்கிற வார்த்தையினுடைய அழுத்தம் பவுலடியாருடைய அந்த அட்ரெஸிங், பாவத்திற்கு கிடைக்கும் கூலி மரணம், சாவு. அப்போ அந்த சாவுனா இந்த ஆத்மா சாவுறது. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா ஒளிஞ்சிருக்குது, அந்த ஆத்மா சாவுறது. இந்த ஆத்மா சாவுறதுன்னா என்ன, ஆண்டவர் உன்னுடைய ஆத்மாவை தூக்கிக்கிட்டு போனார்னா அதுக்கு பேர் மீட்பு. அதனால தான் இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர்னு சொல்கிறோம். மனுஷங்க கையை பிடிக்க முடியாத நேரத்தில் கடவுள் கையை பிடிப்பார், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். அதனால தான் கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். நீ 5 வீடு வச்சிருக்கிற சொந்தமாக, 6வது வீட்டுக்கு அடி போடுற, உடனே நீ உருகி வேண்டணும்னு ஆண்டவர் கரம் பிடித்து, ஆமாம் ஃபாதர் 5 வீடு வச்சுருக்கிறேன் ஃபாதர், 6வது வீட்டுக்காக நான் அப்படியே அங்கலாய்த்து நான் ஜெபித்தப்போ 6வது வீடை எனக்கு கரம் பிடிச்சி கூட்டிகிட்டு போய் எனக்கு வாங்கி கொடுத்தார். அது ஆண்டவர் இல்லை, பிசாசு. ப்ரேஸ் தி லார்ட். நீ சொத்து சேர்க்கறதுக்கும் சுகமாக பாவத்தில் வாழ்கிறதுக்கும் கடவுள் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போக மாட்டார் தேவப்பிள்ளைகளே. அப்போ ஆண்டவர் கரம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாருனா அது மோட்சத்திற்கு, அது மோட்சத்திற்கான அந்த ஆத்மாவை யாருமே கையை பிடிக்க முடியாது. இப்போ நம்ம கையை யாராவது பிடிக்கலாம், இப்போ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் என் ஆத்மா வெளியில் போயிடுச்சுன்னா என் கையை யார் பிடிப்பா, யாருமே பிடிக்க முடியாது. உறவினர்கள் பிடிக்க முடியாது, கணவன் மனைவி கையை பிடிக்க முடியாது. அப்போ யார் உன் கையை பிடிக்க வல்லவராக இருக்கிறாரு, ஆண்டவராகிய கடவுள். அதான் கரம் பிடித்து. அப்போ அந்த கரம் பிடிச்சு உன்னை கூட்டிகிட்டு போகிறது யார், இயேசு ஆண்டவர், அவருடைய சகாக்கள் வானத்துதர்கள். அவர் ஆர்டர் படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு பேர் மீட்பு. நம்ம செத்தோனியும் பிசாசு வந்து கூட்டமாக நின்று கரே முறைன்னு கத்தி கை தட்டி உன்னை கூட்டிகிட்டு போகுதுன்னா அதுக்கு பேர் சாவு, அதுக்கு பேர் தான் சாவு. இப்போ இந்த ஆத்மா மறிக்கிறதா, அந்த ஆத்மா செத்துச்சுன்னா அதுதான் சாவு. அப்போ பாதாள உம்மை போற்றாது, சாவு உம்மை புகழ்ந்தேத்தாது, பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பி இருப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய அடையாளத்தை பார்க்குறோம். 2 மக்கபெயர் 6:26 நம்ம பார்க்குறோம், தண்டனை உறுதி செய்கிறது, தண்டனை உண்டு அப்படிங்கிறத மக்கபெயர் புத்தகத்தில் நிறைய இடத்துல இருக்குது. ஒரு உதாரணம் 2 மக்கபெயர் 6:26, மனிதரின் தண்டனை என்று நான் தற்காலிகமாக விடுபட்டாலும் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் எல்லாம் வல்லவருடைய கைக்கு தப்ப முடியாது. அப்போ ஏதோ ஒன்று அங்கே இருக்குது, தட் இஸ் சம்திங் விச் யூ கெனாட் பர்சீவ். அது என்னங்கிறத நீ புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தி நம்ம கொடுக்குறோம். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருவோம், பழைய ஏற்பாட்டில் மாதிரி நிறையா இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இதில் வந்து ககன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ககன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை உன் பயன்பாடு ஒத்தமைவின செய்தி, நம்ம மத்தேயு மார்க்கு லூக்கா மூன்றும் ஒத்தமைவின செய்தி, அதிலெல்லாம் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 3:12 அவர் சுலகை கையில் எடுத்துக்கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார், கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார். இந்த அணையா நெருப்பு அப்படிங்கிறதுக்கு பேர் என்னென்னா இந்த கெஹன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. வேறு சோர்ஸஸ், பிப்ளிக்கல் சோர்ஸ் இல்லாமல் வேறு சோர்ஸஸ்லேயும் அந்த வார்த்தையினுடைய அழுத்தத்தை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 5:22 நம்ம பார்க்குறோம், சகோதர சகோதரி எவனாவது அறிவிலேயேன்னு சொல்லிட்டா எரி நரகத்துக்கு, அந்த வார்த்தையில் பார்க்குறோம் பாருங்கள், அறிவிலேயே என்பவர் எரி நரகத்திற்கு உள்ளாவார் அப்படின்னா என்ன அர்த்தம், இது இந்த கெஹன்னாவை குறிக்கிற வார்த்தை. மத்தேயு 5:29 இதை பார்க்குறோம், மத்தேயு 10:28 இதை பார்க்குறோம், 13:42 பார்க்குறோம், 13:50 இந்த வார்த்தையினுடைய பயன்பாடு, மார்க்கு 9:43 இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, லூக்கான செய்தி 13:28 இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் பல இடத்துல இந்த பயன்பாடு இருக்கிறது. எதுக்கு இத்தனை கோட்டிங் நான் கொடுக்குறேன்னா, இந்த வார்த்தையினுடைய பயன்பாடு ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எது அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, யோவான செய்தி, இப்போ இந்த 3 சொல்லியாச்சு, யோவான செய்தியில் எதுவுமே சொல்லலையா அழிவை குறித்து, நம்முடைய இந்த நரகத்தினுடைய அந்த என்ட்ரியை குறித்து ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார். யோவான் 8:24 பாருங்கள், ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள், பார்த்தீங்களா, சாவு என்று உங்களிடம் சொன்னேன், இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள். இப்போ பாவியாய் சாவுறதுனா என்ன, அதுதான் இது, அந்த இடத்திற்கு உரிமையாளராக நீ போகிற. 10:28 நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. இது பாசிட்டிவ் நோட்டு, இதுக்கு பின்னாடி இருக்கிற நெகட்டிவ் நோட்டு என்ன, அப்போது நிலை வாழ்வை அளிக்கிறார் இவர், அப்போ நிலை வாழ்வு இல்லாத ஒன்று இருக்குது, அது வேறொரு நிலை வாழ்வுக்குள்ளே போகிறது இருக்குது, அவை என்றுமே அழியா, அப்போ அழியக்கூடிய ஒன்று இருக்கிறது, அது சொல்ல முடியாத மறைபொருளாக பின்னாடி இருக்கிற, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அப்போ ஆண்டவருடைய கையிலிருந்து பறித்து கொள்ள போகிற சில விஷயங்களும் உண்டு. யாரை பறித்து கொள்ள முடியாது, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளை யாரும் பறிக்க முடியாது. அப்போ ஆண்டவரோடு இணையாத பிள்ளைகளை ஏதோ ஒன்று பறிக்க போகுது, அது என்ன, அதுதான் ஓனர் ஆஃப் த கெஹன்னா, அந்த இடத்திற்கு ஓனர் யாரோ அதுதான் பறிக்க போகுது. பவுலடியார் நிறைய சொல்லியிருக்கிறார், அவருடைய பார்வையில் பார்க்குறோம், முடிவில்லா துன்பம், எந்தவித அடையாளமும் இல்லாதபடி அவர் என்ன செய்கிறார், தன் வார்த்தையில் வைக்கிறார். இந்த மாதிரி நரகம் மோட்சம் அப்படிலாம் அவர் பேசலை, இந்த மாதிரி வார்த்தை அடையாளம் இல்லாமல் அவர் ஒரு சில அர்த்தத்தை உள்ளுக்கு வச்சு பேசுகிறார். 2 Thessalonians 1:9 பார்க்குறோம், இவர்கள் ஆண்டவருடைய சீர்மிகு மாட்சியை காண இயலாது. சீர்மிகு மாட்சியை காண இயலாதுன்னா என்ன, வேறு என்னத்தை பார்க்க போகிறாங்க, கேவலமான ஒரு கன்றாவியை பார்க்க போகிறேன்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு அதுதான் இருக்கணும். அவருடைய திருமுன்னிலையிலிருந்து அகற்றப்பட்டு முடிவில்லா அழிவை தண்டனையாக பெறுவர். இந்த முடிவில்லா அழிவு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிற பாதாளத்தினுடைய வேதனை. ரோமையர் 9:22 தமது சினத்தை காட்டவும் தமது வல்லமையை விளங்கச் செய்யவும் கடவுள் விரும்பிய போதிலும் அழிவுக்கும் அவருடைய சினத்திற்கும் இலக்கான கலன்களை பொறுத்தவரையில் அவர் மிக்க பொறுமை காட்டினாராயின் யார் என்ன சொல்ல முடியும். அப்படின்னா அழிவுக்கும் அவருடைய சினத்திற்கும் ஆளாகக்கூடிய நிலையில் ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனால் கடவுள் பொறுமையோடு இருக்கிறாரு. அந்த பொறுமையும் தாண்டி நீ வந்து கடவுளுடைய சினத்துக்குள்ளே இருந்தீன்னா, அவருடைய பொறுமையை நீ உணர்ந்து ஆண்டவர் பக்கம் வரலன்னா, உனக்கு கிடைக்க போகிறது முடிவில்லா அழிவின் தண்டனை. இங்கேயும் நிலைவாழ்வு இருக்குது, அங்கிட்ட நிலைவாழ்வு இருக்குது. இந்த நிலைவாழ்வு ஆண்டவரோட, அந்த நிலைவாழ்வு பிசாசோட. அப்போ பாருங்கள், பிலிப்பியர் 3:19 சொல்கிறாரு, அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அழிவு உண்டு, அதுதான் அவர்களுக்கு முடிவு. ரோமையர் 2:9 முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். உண்டானாலும் உண்டாகும் அப்படின்னு அவர் ப்ராபபிலிட்டியில் சொல்லலை, உண்டாகும், பார்த்தீங்களா. அப்போது இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளம். இப்போ திரு அவை இதெல்லாம் நம்புதா அப்படின்னா நம்புது. திரு அவை இதெல்லாம் நமக்கு படித்து கொடுக்குதா அப்படின்னா ஆமாம், திரு அவையும் இந்த விஷயத்தை சொல்லுது. அதனால தான் நம்மளை சோதனையில் விழவிடாதீங்க, உட்படுத்தாதீங்க, எங்களை காப்பாற்றுங்க. நான் சோதனைக்குள்ளே போனேன்னா நான் உங்களை விட்டு விலகிடுவேன், என்னை நீங்கள் காப்பாற்றி இந்த சோதனையை என்னிடமிருந்து விலக்கிடுங்க. அந்த சோதனைக்குள்ளே நான் போனாலும் என்னோடு இருங்க, அந்த சோதனையை வெற்றி பெற எனக்கு ஆற்றல் கொடு. இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சோதனை நேரத்தில் தான் நம்ம விலகி போகிறோம். அப்போ நமக்கு அதனால் விளையக்கூடிய வேதனை இந்த அழிவு. அந்த அழிவில் நம்மளுக்கு தீமை நேர்ந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம மன்றாடுறோம். அப்போ பாருங்கள், இந்த திரு அவை நமக்கு நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துட்டே இருக்கிற அடையாளங்கள், அதாவது அது அத்தனாசியன் க்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசுவாச அறிக்கை 5வது நூற்றாண்டில் துவங்கியது. அந்த விசுவாச அறிக்கை சொல்ல ஆரம்பித்தான், அதில் இதனுடைய குறிப்பு இருக்கிறது. 4வது லேத்தரன் இதில் வந்து கவுன்சிலில் 1215வது ஆண்டு நடந்ததில் இதற்கான குறிப்பு அங்கே திருச்சபையில் பேசப்பட்டிருக்கிறது. சயன் லயன்ஸ் இன் 1274 1274 நடந்த அந்த சங்கத்திலையும் இந்த முடிவில்லாத அழிவை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஃப்ளாரன்ஸ் இன் 1439 1439 ஃப்ளாரன்ஸில் நடந்த ஒரு சங்கத்திலையும் இந்த உறுதி நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த காரியத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ட்ரெண்ட் இன் 1547 1547 நடந்த ட்ரெந்த் அப்படிங்கிற ஒரு சங்கத்திலையும் இந்த முடிவில்லா அழிவு, முடிவில்லா தண்டனையை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிப்ளிக்கல் நம்மளுடைய நியூ டிக்ஷனரி ஆஃப் தியாலஜி என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு அஃபீஷியல் டீச்சிங் ஆஃப் த சர்ச், அஃபீஷியல் டீச்சிங் ஆஃப் த சர்ச் அஃபார்ம்ஸ், உறுதி செய்தான் நம்முடைய திருச்சபை அஃபீஷியலாக உறுதி செய்து என்னென்னா, எ பனிஷ்மெண்ட் ஆஃப்டர் டெத், சாவுக்கு பிறகு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது ஃபார் தோஸ் ஹூ டை இன் த ஸ்டேட் ஆஃப் மார்டல்ஸ் இன், சாவான பாவத்தோடு மறிக்கிறவர்களுக்கு ஒரு வேதனை உண்டு. திஸ் பனிஷ்மெண்ட், இந்த துன்பம், இந்த தண்டனை விச் பிகின்ஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் டெத், சாவை கடந்த உடனேயுமே நடக்குது, வில் பி இன் கன்ஃபர்மேட்டிவ் வித் த ஈவில் ஒர்க்ஸ், அது எதை சார்ந்து அது அமையுதுன்னா, நம்மளுடைய தீய செயல்கள் ஆஃப் த பர்சன் இன்வால்வ்டு, அந்த மனுஷன் எந்தெந்த தீய செயல்களில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அதை ஒட்டித்தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. இதெல்லாம் அந்த நம்மளுடைய திருச்சபை ஒத்துக்கொள்ளுது அப்படிங்கிறத நியூ டிக்ஷனரி ஆஃப் தியாலஜி நல்ல உறுதியாக நமக்கு சொல்லியிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இதெல்லாம் சொல்லாத விஷயமே இல்லை, நம்ம கேட்காத விஷயம் இல்லை, கேட்டுக்கொண்டிருந்த விஷயந்தான். இதை மீண்டுமாய் நாங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உறுதிக்கு வைக்கிறோம். நீங்கள் மீண்டும் அலசி ஆராய்ந்து பார்த்து நீங்கள் இப்போது முடிவு பண்ணணும், யாருக்கு சேவகம் செய்கிறது. யூ கேனாட் சர்வ் மேமன் அண்ட் காட், பணத்துக்கும் கடவுளுக்கும் நீ சேவகம் செய்ய முடியாது, பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் நீ சேவகம் செய்ய முடியாது. ஒரே கிண்ணத்தில் ரெண்டு பேருடைய இதிலையும் பருக முடியாது. ஆண்டவருடைய கிண்ணத்தில் பருகிறீன்னா ஆண்டவருடைய கிண்ணத்தை சார்ந்தவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கலையோ, எதெல்லாம் ஆண்டவருடைய தளத்தில் தீமை என்று அறியப்பட்டதோ அதெல்லாம் விளக்கி ஆண்டவர் பக்கமாக பரிசுத்தமான பிள்ளையாக நம்ம உள்ளே வந்து நிற்கணும். பரிசுத்தம் என்பது எண்ணத்திலிருந்து ஆரம்பித்து அது உடலுக்குள்ளே கடந்து போகணும், உடல்லிருந்து வராது, முதல்ல எண்ணத்தில் ஆரம்பிக்கணும். நீ தவறி போயிருந்தாலும் ஆண்டவர் கூப்பிடுறாரு, மீண்டும் என்கிட்ட வா, நான் உனக்காகத்தானே ரத்தம் சிந்தினேன், நீ ரத்தம் சிந்திட்டார் ஆண்டவர் எல்லாம் மீட்டெடுத்துருவார், எனக்கு பாவ சங்கீதனை இருக்குது, நான் போய் சொல்லிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிடும்னு உன்னை ஏமாற்றிக்க அதெல்லாம் வைத்திருக்கிறேன். இது யாருக்குன்னா, உண்மையாய் தம்மை தேடுவோருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார், பொய்யா தேடுறவங்களுக்கு இல்லை. அதுதான் இருக்கிறே இந்த அருட்சாதனம், போய் பாவத்தை காதலில் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு நீ போய் பாவம் செய்தினா அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா தெரியல. அதனால தான் ஆண்டவர் மீண்டும் 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 எச்சரிக்கை செய்கிறார், தீச்சூளை அங்கலாய்ப்பு மறந்து விடாதீர்கள். ஆமென்.
காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே, காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே, ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை, ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை கா தானம் தருகின்றே காணிக்கை